நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சத்சங்கம் வழமை போல் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை எடுத்து சிந்திப்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் எங்களுடைய சாதனைக்கு மிகவும் இன்றியமையாத அது ஆன மனதை பற்றி சிந்தித்தோம். அதை முடிக்கவில்லை. ஆகவே நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை சிந்தித்த மனத்தின் விடயத்தை ஒருமுறை மீளாய்வு செய்து அதன் பிற்பகுதியையும் இன்று சிந்தித்து விடுவோம் என்றிருக்கின்றேன். மனம் என்பது மிகவும் இன்றியமையாதது. எங்களுடைய சாதனைக்கு மாத்திரமல்ல, உலகியல் வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்குமே மனம்தான் இன்றியமையாதது. ஆகவே கடந்த வகுப்பில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை வைத்து பார்த்தோம். முதலாவதாக மனம் என்றால் என்ன, அதிலிருந்து தொடங்கினோம். மனம் என்றால் ஒரு கருவி, அதை சைவ சித்தாந்தத்தில் உட்கருவி என்று சொல்கின்றார்கள். அதற்கு இன்னும் ஒரு பெயரும் உண்டு, அந்தர்கரணம். மனம், அகங்காரம், சித்தம், புத்தி என்று நான்கு விடயங்கள் உட்கருவிகளாக எங்களுடைய உடலில் தொழிற்படுகின்றது. இதில் மனம் என்பது முக்கியமானது. ஆகவே மனம் என்றால் என்ன, கருவி, உட்கருவி, அந்தர்கரணம். இந்த மனம் என்றால் என்ற கேள்விக்கு இந்த மனம் என்னத்தை செய்கின்றதென்றால், இந்த வெளி உலகில் இருக்கும் விஷயங்களை வெளிக்கருவிகள் மூலமாக, அறிகருவி என்று எங்களுடைய உடலில் இருக்கின்றது, அந்த ஐந்து கருவிகள் மூலமாக இந்த மனம் பற்றி உள்ளுக்குள் இருக்கும் நான் என்ற ஆன்மாவுக்கு கொடுக்கின்றது. இதுதான் மனம். ஆகவே இந்த மனதின் தொழிற்பாடு ரெண்டு விதமாக அமையும் என்று போன வகுப்பில் சிந்தித்தோம். இந்த மனம் இந்த விஷயங்களை பற்றி நான் என்ற ஆன்மாவுக்கு உள்ளே கொடுக்கின்றது. அதை சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகாக இணைப்பாலம், ஜாயின்ட் பிரிட்ஜ் என்று கூறியிருந்தார். இணைக்கிற பாலம், அதாவது வெளியில் இருக்கும் செய்திகளை நான் என்ற உள்ளிருக்கும் செயல் இடத்துடன் இணைப்பதுதான் இந்த மனம். ஆனால் இந்த இணைப்பு பாலம் ஒரு மடக்கு பாலமாகவும் செயல்படும் என்று அழகாக விளங்கப்படுத்தினார். இதை பற்றி விரிவாக போன வகுப்பில் பார்த்து விட்டோம். மடக்கு பாலம் என்றால் ஒரு பாலம் முந்தி அந்த காலத்தில் அரண்மனையை சுற்றி கட்டுவார்கள், அகழி வெட்டுவார்கள், அகழிக்கு மேலே ஒரு பாதை போடுவார்கள் வந்து போவதற்கு. அரசனின் பாதுகாப்புக்காக போடப்பட்ட அந்த பாலத்தை மடக்குவார்கள், நிமித்துவார்கள் என்று சொன்னால் என்னவென்றால், அரசன் வரும்போது அது பாலமாக இருக்கும், அவர் உள்ளே வந்ததும் அதை நிமித்தி விடுவார்கள், அதற்கு பின் அந்த பாதையால் அரண்மனைக்குள் ஒருவரும் செல்ல முடியாது. அதை மடக்கு பாலம் என்று பேராசிரியர் அழகாக சொன்னார். அதே போல்தான் எங்களுடைய மனதினுடைய செயல்களும். மனதினுடைய செயல், மனம் என்று சொல்வது பற்றும் கருவி, அதாவது வெளி விஷயத்தை பற்றுவதுதான் மனதினுடைய தொழில். ஆகவே அது வெளி விஷயத்தை பற்றும் போது அது உள்நோக்கி நான் என்ற எண்ணை வந்தடைகின்றது. சில நேரத்தில் அது அந்த விஷயத்தை பற்றாவிட்டால் அத்துடன் அந்த மனம் வேறொரு விடயத்துக்கு சென்று விடுகின்றது. ஆகவேதான் எல்லா விடயங்களையும் மனம் பற்றாது போகின்றது. தனக்கு விருப்பமானதுகளை மாத்திரம் பற்றி கொள்ளும், அதுதான் மனதின் இயல்பு. அது எப்படி ஒரு உதாரணமாக இந்த வகுப்பிலேயே பார்க்கலாம் என்றால், நீங்கள் இந்த சத்சங்கத்தை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காதினால், திடீரென்று உங்களுடைய மனம் வெளியால் போய்விட்டதென்றால், நான் இங்கு பேசிக்கொண்டிருப்பேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் கேட்பது உங்களுடைய நானை வந்து அடையாது. ஏனென்றால் உங்களுடைய மனம் வெளியால் சென்று விட்டது வேறொரு அலுவலுக்கு. அதுதான் மடக்கு பாலம். ஆகவே இந்த மனம் மடக்கு பாலமாக தொழிற்படுவதால் தான் உங்களுக்கு நான் சொல்வதை ஒரு சிறிய நேரமோ ஒரு பெரிய நேரமோ உங்களால் உள்வாங்க முடியாமல் போய்விடும். ஏனென்றால் உங்களுடைய மனம் வழியால் சென்று விட்டது, உங்களுடைய உடல் இங்கு இருக்கின்றது. அந்த உடல் என்னுடைய சத்சங்கத்தை கேட்க தொடங்கியது, ஆனால் இடையில் உங்களுடைய மனம் மடக்கு பாலமாக வழியால் போய்விட்டது. ஆகவே மனம் பற்றினால்தான் அது உள்ளே வருமே தவிர, மனம் பற்றாவிட்டால் உள்ளே வராது என்பதுதான் இதனுடைய விளக்கம். ஆகவே அது மனம் என்றால் என்ன என்பதற்குரிய அழகான விளக்கம் உங்களுக்கு அடிப்படை கருத்தாக தெரிந்திருக்க வேண்டும், அதனுடைய செயல்பாடும். அடுத்ததாக மனதினுக்கு இயல்புகள் இருக்கு. நான்கு விதமான இயல்புகளில் இந்த மனம் தொழிற்படுகின்றது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் கூறுகின்றது. முதலாவது இயல்பு என்னவென்றால், இந்த மனம் முக்குணங்களால் தொழிற்படுகின்றது. எங்களுக்கு முக்குணங்கள் இருக்கென்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்று. இந்த மனதின் செயல்பாடு இந்த முக்குணங்களை பொறுத்தது ஆகவும் இருக்கின்றது. சத்துவ குணமாக இருக்கும்போது மனம் நன்றாக நல்ல விஷயங்களை பற்றி கொள்ளுகின்றது. ரஜோ குணம் ஆக இருக்கும்போது விரைவு விரைவாக பல விடயங்களை பற்றுகின்றது. தமோ குணமாக இருக்கும்போது பற்றுவதற்கு சோம்பல் தன்மை வாய்ந்து பற்றாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த முக்குணங்கள் சார்ந்ததுதான் மனதின் ஓட்டம் என்று அது முதலாவது இயல்பாக பார்க்கின்றார்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். இரண்டாவதாக, இந்த மனம் என்பது மூன்று தளங்களில் அமைந்திருக்கின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் அதை அழகாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது கன்சியஸ், சப்கன்சியஸ், சூப்பர் கன்சியஸ் என்று சொல்லுவோம். தமிழில் சொல்வதென்றால் வெளிமனம், ஆழ்மனம், உயர்மனம் என்று சொல்லுவோம். வெளிமனம் என்றால் கன்சியஸ், ஆழ்மனம் என்றால் சப்கன்சியஸ், உயர்மனம் என்றால் சூப்பர் கன்சியஸ். ஆகவே மூன்று தளங்களில் இந்த மனத்தின் செயல்பாடு இருக்கின்றது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கூறுகின்றது. அதைவிட இந்த மனதிற்கு தொழிற்பாடு இருக்கின்றது என்று கூறுகின்றது. என்ன மாதிரி இந்த மனம் செயல்படுகின்றது என்பதை இந்த அந்தக்கரணம் உட்கருவி மூலம் விளங்கப்படுத்துகின்றார் சைவ சித்தாந்த பேராசிரியர் அடிப்படை கருத்தை. அதாவது மனம் என்பது ஒன்றை பற்றும் அல்லது ஐயுறும் என்று சொல்லுவார். அதாவது மனம் பற்றினால்தான் அது அடுத்ததாக உள்நோக்கி வரும், நானை நோக்கி. அதை பற்றியவுடன் அடுத்ததாக என்ன நடக்கின்றது என்றால், அகங்காரம் என்ற ஒரு கருவி மனம் பற்றியதை நான் அறிந்தே தீருவேன் என்று அடம் பிடிக்கின்றது. அது அப்படி அறிந்தே தீருவேன் என்று அது செயல்படும் போது அதற்கு அடுத்த கருவியாக இருக்கும் சித்தம் சித்தம் என்று சொல்வது ஒரு பதிவகம், ஒரு லைப்ரரி. அதில் எங்களுடைய பழைய பதிவுகள் எல்லாம், மனதினால் வந்த பழைய பதிவுகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பதிவகத்தில் இருந்து அந்த சித்தம், அந்த மனம் பற்றிய விஷயத்தை பற்றி ஏதாவது இருந்தால் பழைய செய்திகள் அதை எடுத்து கொடுக்கின்றது புத்திக்கு. நாலாவது இடத்தில் இருக்கும் புத்திக்கு. புத்தி என்ன செய்கின்றது? மனம் பற்றி கொண்டு வந்த புதிய செயலையும் சித்தத்தால் தரப்பட்ட அந்த செய்தி சார்பான பழைய விடயங்களையும் எடுத்து பார்த்து, அது கடைசியாக தனக்கு என்ன தேவையோ இந்த செய்தி புது செய்தியிலிருந்து பழைய செய்தியுடன் ஒத்து பார்த்து தனக்கு வேண்டியவற்றை எடுக்கின்றது புத்தி. இதுதான் மனத்தின் செயல்பாடு. அதை எடுத்தவுடன் அது நானுக்கு செல்கின்றது எடுத்த விடயம். ஆகவே இது மனதின் தொழிற்பாடாக விளங்குகின்றது எங்களுடைய உடலில். அதைவிட இந்த மனது 5 நிலைகளில் வெளிப்படுகின்றது என்று பேராசிரியர் சொல்கின்றார் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். இதுதான் 4வது நிலை. இந்த 5 நிலைகளில் இது செயல்படுகின்றது என்றால், 1வது நிலையை சிதறிய நிலை என்று சொல்லுகின்றார். 2வது நிலை இருண்ட நிலை. 3வது நிலை சேகரிக்கும் நிலை, கலெக்டிங் கண்டிஷன்ஸ். 4வது நிலை ஒரு புள்ளியில் குவியும் நிலை. 5வது நிலை குவிந்த நிலை. இது மனதில் தொழிற்பாடுகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பது 5 நிலைகள். இதுதான் மனதை பற்றி உடைய அடிப்படை கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் ஊடாக நாங்கள் போகும்போது இன்னும் 2 விடயங்களை பேராசிரியர் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நிறுவுகின்றார். அது போன முறை விவரமாக பார்த்தோம். அது என்னவென்றால், ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதிலும் காண்கின்றார் உபமானத்துடன். மனமும் மூளையும் ஒன்றா என்ற ஒரு கேள்வி, அதற்குரிய பதில் இல்லை. அதற்கு உதாரணமும் பேராசிரியர் கொடுத்திருக்கின்றார். அதாவது, ஒரு செவ்வரத்தம் பூவை இருவர் பார்க்கின்றார்கள். இருவருக்கும் மூளை இருக்கின்றது. அந்த மூளை மூலமாக அந்த செவ்வரத்தம் பூவை பார்க்கும் போது, அதை ஒருவர் பார்த்துவிட்டு அப்படியே நடந்து செல்கின்றார். மற்றவர் அதை பார்த்துவிட்டு அதை பற்றி மீண்டும் பல விடயங்களை சிந்திக்கின்றார். ஆகா, இது அழகான பூவாக இருக்கின்றதே, இதை நான் பறித்து இறைவனுக்கு வைக்கலாமே, அல்லது இதை நாம் பறித்து மாலை தொடுக்கலாமே, இதன் அழகு என்ன, 5 இதழ்களை கொண்டதே என்று சிந்திக்கின்றார். இருவரும் மனிதர்கள்தான். ஒருவருடைய மூளை மூலம் அவர் இந்த செவ்வரத்தம் பூவை பார்க்கும் போது, அவர் அதை அந்த இடத்தில் பார்த்தவுடன் அது பூத்தானே என்று விட்டு விலகிவிடுகின்றார். மற்றவர் அந்த பூவை பார்த்தபோது அதை ரசிக்கின்றார் கூடுதலாக. ஆகவே இந்த நிகழ்வை வைத்து மூளையும் மனமும் ஒன்றல்ல என்று சொல்லுகின்றார். அதற்குரிய காரணம் என்னென்றால், அந்த ரசிப்பவருடைய விடயங்கள் அவருக்கு அந்த ரசிப்புத்தன்மைக்கு கொண்டு வந்தது அவருடைய மனம், அந்த 2வது பர்சனின் மனம். ஆகவே மூளையும் மனமும் ஒன்றாக இருந்தால் அந்த 2 பேரும் அதை பார்த்தவுடனே அதை விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். பார்த்துட்டோம், சென்று விட்டோம் என்று. ஒருவர் அதை பற்றி கூடுதலாக யோசிக்கின்றார் என்றால் அவருடைய மனம் அதை பற்றி கூடுதலாக சிந்திக்கின்றது. மற்றவருக்கு அந்த மனதில் அந்த சிந்தனை இல்லை. ஆகவே அந்த உதாரணத்தை வைத்து மனமும் மூளையும் வேறு வேறு என்று நிறுவுகின்றார் பேராசிரியர். அடுத்ததாக இன்னொரு நிறுவலம் செய்கின்றார். இந்த மனதை பொறுத்தவரையில் மனமும் நானும் வேறு என்று சொல்லுகின்றார். அதற்கும் சில ஓமானங்கள் மூலம், உதாரணங்கள் மூலமாக அதை நிறுவுகின்றார். அது என்ன உதாரணம் என்று அவர் சொல்லுவதென்றால், ஒரு பேனா இருக்கின்றது. அவர் பேனாவை பார்க்கின்றார். அவருடைய கண் பார்க்கின்றது. பார்க்கும்போது பேனா பார்க்கப்படும் பொருளாக இருக்கின்றது, கண் பார்க்கின்றது. ஆகவே ஒரு விடயம் மனம் பற்ற வேண்டுமென்றால் பார்க்கும் பொருளும் பார்க்கப்படும் பொருளும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். என்றால்தான் மனம் அதை பெற்ற முடியும். ஆகவே இந்த உதாரணத்தில் பேனா கண் என்பது ரெண்டு விடயங்கள், ஒன்று பார்க்கும் பொருளாக இருக்கின்றது, மற்றது பார்க்கப்படும் பொருளாக இருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் உள்நோக்கி போகின்றார் இந்த உதாரணத்தை வைத்து. அடுத்ததாக இந்த கண்ணில் கண்ணீர் வருகின்றது. ஆகவே அந்த கண்ணீர் வருகின்றது என்பதை அவர் உணர்கின்றார், இந்த கண்ணீர் வருகின்றது என்று. ஆனால் அதை அவருக்கு பார்க்க முடியாது. ஏன்? அது கண்ணில் இருந்து அந்த கண்ணீர் வருகின்றது, கண்ணால் பார்க்க முடியாது. ஆகவே ஆனால் கண்ணீர் வருகின்றது என்பது அவருக்கு அந்த தகவல் கிடைக்கின்றது. அது எங்கிருந்து கிடைக்கின்றது? மனம். அந்த மனம்தான் அந்த கண்ணீர் வருவதை உணர்கின்றது. ஆகவே இங்கே இப்போது கண் பார்க்கப்படும் பொருள் ஆக மாறிவிட்டது, மனம் பார்க்கும் பொருளாக மாறுகின்றது. முதலாவது நிலையில் பேனா பார்க்கப்படும் பொருள், கண் பார்க்கும் பொருளாக இருந்தது. இரண்டாவது நிலையில் கண் பார்க்கும் பொருளாகவும், ஏனென்றால் கண்ணிலிருந்து தான் கண்ணீர் வருகின்றது, மனம் அதை பார்க்கின்றது. பார்க்கும் பொருள், பார்க்கப்படும் பொருளாக மனம் செயல்படுகின்றது. அப்படியே மேலும் உள்நோக்கி வருகின்றார். அதுக்கு அடுத்த உதாரணமாக அவர் என்னத்தை பார்க்கின்றார் என்றால், கண்ணில் இந்த கண்ணீர் வென்றதை பார்த்தார். அடுத்ததாக அவர் ஒருவரிடம் கேட்கின்றார், நீங்கள் இன்று என்ன காலை சாப்பிட்டீர்கள் என்று. அதற்கு மற்றவர் பதில் சொல்லுகின்றார், சிறிய நேரத்துக்கு முதல்தான் சாப்பிட்டேன், இட்டலி தான் சாப்பிட்டேன் என்று நினைக்கின்றேன், இட்டலி தான் சாப்பிட்டேன் காலையில் என்று சொல்லுகின்றார். அந்த உதாரணம் என்னத்தை குறிக்கின்றது என்றால், அவர் செய்த விடயத்தை எதை வைத்து அவர் அறிகின்றார் என்றால், தன்னுடைய மனதை வைத்து அறிகின்றார் அந்த நபர். ஆகவே அவர் மனதை வைத்து அறிகின்றார். ஆனால் அதை அறிபவர் யார்? அவருடைய நான். ஆகவே இப்போது மனம் பார்க்கப்படும் பொருளாக மாறிவிட்டது. அந்த உதாரணத்தில் நான் என்பது பார்க்கும் பொருளாக ஆகிவிட்டது. ஆகவே இங்கு மனமும் நானும் ஒவ்வொராக இருப்பதால் தான் அந்த விடயத்தை நாங்கள் எடுக்கின்றோம். ஆகவே இந்த மூன்று நிலைகளில் மேலிருந்து கீழே வரும்போது இறுதியாக மனமும் நானும் ஒவ்வொராகத்தான் இருக்கின்றோம், இருப்பதால் தான் இப்படியான விடயங்களை அறிய முடிகின்றது என்று நிறுவுகின்றார். இது எல்லாம் ஒரு உதாரணத்திற்கு, நீங்கள் என்ன மாதிரி இது தொழிற்படுகின்றது என்பதை அறிவதற்கு அவர் கொடுக்கும் உதாரணங்கள். ஆகவே இங்கு முடிவில் என்னவென்றால், மனம் வேறு, மூளை வேறு, மனம் வேறு, நான் வேறு. இதுதான் இங்கு மனதினுடைய முடிவு ஆன பதில், இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இனி அடுத்ததாக நாங்கள் இந்த நான்கு நிலைகளை பற்றி பார்த்தோம். ஒன்று, மனம் குணங்களை சார்ந்தது. இரண்டாவது, மனம் மூன்று தளங்களில் இயங்குகின்றது. மூன்றாவது, இந்த மனம் நான்கு தொழிற்பாடுகளை கொண்டது. அதாவது மனம், அகங்காரம், சித்தம், புத்தி. ஆகவே இவற்றை வைத்து இந்த மூன்று தளங்களில் இயங்குவது என்பதை அவர் இன்னும் விளங்கப்படுத்துகின்றார். இந்த மூன்று தளங்கள் கன்சியஸ், சப்கன்சியஸ், சூப்பர் கன்சியஸ். அதாவது உள்மனம், ஆழ்மனம், உயர்ந்த மனம். ஆகவே இவற்றின் தொழிற்பாட்டை பார்க்கும் போது இந்த கன்சியஸ் என்று சொல்லும் வெளிமனம் என்பது என்ன மாதிரி தொழிற்படுகின்றது என்றால், ஐந்திலிருந்து 10% இந்த கன்சியஸ் மைண்ட் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை தொடர்பு படுத்தி வைத்திருக்கின்றது. சூப்பர் கன்சியஸ் மைண்ட் என்பது எங்களை 90-95% எங்களை உள்ளே வைத்திருக்கின்றது என்று பேராசிரியர் சொல்லுகின்றார். இது தரவுகளில் தரப்பட்ட ஒரு உண்மை. ஆகவே இதை அவர் எப்படி விளங்கப்படுத்துகின்றார் என்றால், கன்சியஸ் மைண்ட் என்று சொல்வது புது விடயங்களை உள்வாங்குவது, அது இடக்கிடை தான் நடைபெற்று கொண்டிருக்கும். விடயங்கள் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு போய்விட்டதென்றால் அதன் பிறகு அது அங்கேயே தங்கிவிடும். ஆகவே நாங்கள் உள்வாங்கும் விடயங்கள் புதிதாக இருந்தால்தான் அது உள்வாங்கப்படுகின்றது. மிகுதி எல்லாம் உள்வாங்கிய விடயங்கள் எல்லாம் பழையவையாகி விடுகின்றன. அது சப்கான்சியஸில் இருக்கின்றது. அதற்கும் நன்றாக ஒரு உதாரணம் தருகின்றார். அதாவது நாங்கள் கார் ஓட பழகும் போது, முதல் நாள் ரெண்டாம் நாள் கார் ஓட பழகும் போது எங்களுடைய மனம் கார் ஓட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்கும். கிளச்சை அமர்த்தி கொண்டு அக்சிலரேட்டரை அமர்த்துவோம். கிளச்சை அமர்த்த மறந்தால் கார் நொக் பண்ணி நின்றுவிடும். அதுதான் காரின் செயற்பாடு. ஆகவே எங்களுடைய அறிவு முழுக்க, எங்களுடைய கவனம் முழுக்க, எங்களுடைய மனம் முழுக்க அந்த கார் ஓடுவது எப்படி என்று கற்பதில் இருக்கும். அது கன்சியஸ் மைண்ட். அதை நாங்கள் பழகிவிட்டோம் என்றால் அதே காரில் ஒரு மாதத்தின் பின் நாங்கள் பிரயாணிக்கும் போது நாங்கள் பழகிய விடயம் சப்கன்சியஸுக்கு சென்றுவிடும். அப்போது நாங்கள் கார் ஓடுவோம். கார் ஓடிக்கொண்டு என்ன செய்வோம்? ஒரு பாட்டை போட்டுவிட்டு பாட்டை கேட்டு கொண்டு போவோம். அப்போது நாங்கள் கார் ஓடுவதில் அவ்வளவு கவனம் செலுத்த மாட்டோம். ஏனென்றால் அது சப்கன்சியஸ் மைண்டில் பதிந்து விட்டபடியால் எப்படி திறமையாக கார் ஓட்டலாம் என்று அது தன்னியல்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கும். என் மூலமாகத்தான். ஆனால் நான் பாட்டை ரசித்து கொண்டிருப்பேன். அதுதான் லைவ்லியா இருக்கும் கன்சியஸை. இன்னும் சில நாள் போகவிட்டு பாட்டும் நான் சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு வந்து விடுவேன். காரும் சப்கான்சியஸ் மைண்டிலேயே ஓடுவேன். மூன்றாவது தொழிலான யாராவது ஃபோன் வந்துதான் இருந்தால் கார் ஓடும் போது அதை எடுத்து பேசி கொண்டிருப்பேன். காரும் ஓடிக்கொண்டிருக்கும், பாட்டும் போய்கொண்டிருக்கும். அதே நேரம் லைவ்லியாய் நான் ஃபோனில் இன்னொருவருடன் பேசி கொண்டும் இருப்பேன். ஆகவேதான் இந்த சப்கான்சியஸ் என்பது மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு மைண்ட். ஆகவே தான் அது எங்களுடைய வாழ்க்கையில் 90%-95% பங்கு பெறுகின்றது. கன்சியஸ் மைண்ட் என்பது 5%-10% தான். இதுதான் மனதின் தொழிற்பாடு. ஆகவே இந்த வெவ்வேறான நிலைகள் மனதில் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது அடிப்படை கருத்துக்கள். ஏன் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் இந்த சப்கன்சியஸ் என்று சொல்லப்படும் ஆழ் மனத்தில் பதிந்திருக்கும் விடயங்கள் தான் எங்களை எங்களுடைய பயிற்சியில் முன்னேற விடாது தடுக்கின்றது. ஏன் இந்த பதிவுகள் நல்ல பதிவுகளாகவும் இருக்கின்றது, ஆழ் மனத்தில் கூடாத பதிவுகளும் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய சாதனையின் போது இந்த பதிவுகளைத்தான் பாபாஜி சொல்கின்றார், ஒவ்வொன்றாக அகற்ற வேண்டும், ஓ சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டும். ஆகவே நல்ல பதிவுகளை வைத்துக்கொண்டு கெட்ட பதிவுகளை விட்டு விலத்துவது தான் நேற்றையான் சத்சங்கத்திலும் பார்த்தோம், ஆறினை அகற்றுக, ஆறினை பெறுக. அப்போது இவையெல்லாம் எங்கு இருக்கின்றது? ஆழ்மனத்தில் பதிந்து விட்டது, சப்கன்சியஸில். அதிலிருந்து விடுவதற்குரிய முறைதான் தியானம். அந்த தியானம் மூலமாகத்தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய ஆழ்மனத்தில் இருந்த பதிவுகள், தேவையில்லாத பதிவுகளை அகற்றி இறை பாபாஜியினுடைய பதிவுகளை சப்ஸ்டிடியூட் பண்ணி எங்களை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். ஆகவே அந்த பக்குவ நிலைக்கு எங்களுடைய பயிற்சியை கொண்டு போவதற்கு இந்த மனதை பற்றிய தொழிற்பாடு என்று பார்த்தது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தால்தான் உங்களுக்கு இந்த மனதின் ஆரம்ப அடிப்படை தொழிற்பாடு தெரிந்தால்தான் நீங்கள் அதை வெல்ல முடியும். அதில் முக்கியமான தகவல் என்று நாங்கள் பார்த்தது 90%-95% சப்கன்சியஸ் மைண்டில் தான் பதிவுகள் இருக்கின்றது. எல்லா ஹியூமனுக்கும் அது தான் உலகியலில் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்றது. ஆகவே அது மிகவும் பவர்ஃபுல்லானது சப்கன்சியஸ். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்டில் இருப்பவற்றை நல்லது ஆக்க வேண்டும், கெட்டவற்றை அகற்ற வேண்டும். ஆகவே இந்த மனத்தை பற்றிய அடிப்படை கருத்து போன வகுப்பிலும் இந்த வகுப்பிலும் பார்த்தது எங்களுடைய பயிற்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. அடிப்படை கருத்து உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். அந்த அடிப்படை கருத்தின் மூலம் நீங்கள் உங்களுடைய சாதனையை பெருக்க வேண்டும், சாதனையில் மேலும் மேலும் முன்னேற வேண்டும். அடுத்தடுத்த வகுப்புகளிலும் ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளிலும் மேலதிக அடிப்படை கருத்துக்களை நாங்கள் பார்த்து கொண்டு செல்வோம் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் இந்த மனதை பற்றிய செயல்பாட்டை பார்த்ததை நிப்பாட்டி உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியுடன் அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய சுருங்க கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமா.
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கத்துல மனசை பத்தி நான் தெளிவான ஒரு சொற்களை நம்ம சத்சங்கத்து மூலியமா நம்ம அறிஞ்சோம். மனசு என்றது சொல்லக்கூடிய வார்த்தை ஒண்ணு, அதனுடைய செயல்பாடு எத்தனை என்ற ஒரு விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டியிருக்கார் பாபாஜி இந்த சத்சங்கத்து மூலியமா. அது சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களை வச்சு நமக்கு எடுத்து காட்டுறாரு. இதுதான் உண்மை. எல்லார் மனசுக்குள்ளயும் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. வெவ்வேறு மேலாம் அவரவர் செயலுக்கு தகுந்த மாதிரி அந்த மன ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு உடையாந்துக்கிட்டு, அது ஆன்மீகமா இருக்கட்டும், தொழில் இதாக இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லாத காரியங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செயல் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை அறியறதுக்கு தான் நமக்கு பாபாஜி இந்த தியானம், பிராணாயமம், யோகா இதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை மகான்மார்கள், சித்தர்கள், யோகிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இந்த கருத்து எல்லாருக்கும் பயன்படும்ன்றது எனக்கு முழுமையான நம்பிக்கை. அந்த வகையில பாபாஜி நமக்கு நல்ல அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. வழமை போல் சத்சங்கத்தை மேலும் ஒரு படி மெருகூட்டி இருக்கின்றீர்கள் கார்த்திகேயன் ஐயா. பாபாஜியின் அருளுடன் பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. அதற்கு மேலாக இன்றைய சத்சங்கத்தில் இன்னொரு சிறு விடயத்தையும் ஒரு சில நிமிடங்கள் பார்த்து விடுவோம். இன்று எங்களுடைய முதன்மை சித்தர் ஆகிய நந்தீஸ்வர சித்தர் நந்தி தேவருடைய குரு பூஜை தினம். அந்த சித்தரை நாங்கள் எங்களுடைய சென்னை சங்கத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு சங்கத்திலும் ஒவ்வொரு சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கின்றார்கள். 8 முதன்மை சங்கங்களிலும் எங்களுடைய சென்னை சங்கத்தில் நந்தீஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கின்றார் நந்தி தேவர். அவருடைய குரு பூஜை தினம் இன்று. அவரை பற்றிய அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் யோகத்துக்கு தந்த சில முக்கிய பாடல்களை சென்ற வருடம் அவருடைய குரு பூஜையில் முழுமையாக பார்த்திருந்தோம். ஆகவே அதை நான் திருப்பி இன்று பார்க்கவில்லை. இருப்பினும் இந்த சித்தரை பற்றிய ஒரு சில செய்திகள். நந்தி தேவர் என்பவர் முதன்மை சித்தர், 11 சித்தர்களில் முதன்மையானவர். அது மாத்திரமல்ல, சிவனிடமிருந்து சிவயோகத்தை நேரடியாக தீட்சை பெற்ற ஒரு சித்தர். அவர் தான் பெற்ற தீட்சையை அதற்கு கீழே மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார். சிவயோக தீட்சை பெற்ற சித்தர் என்பதால் நந்தி தேவர், அவர் எங்களுடைய சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தில் முக்கியமான ஒரு இடத்தை பாபாஜியின் நேரடி குருவர் குருக்களான அகசியர் போகநாதருக்கு உடன் சேர்ந்து அவரும் எங்களுடைய கிரியா யோகத்தில் ஒரு முக்கிய பங்கை, 18 சித்தர்களில் ஒரு சித்தராக இருந்தாலும் கிரியா யோகத்தில் 3வது நிலையில் அவர் இருக்கின்றார் எங்களுடைய சாதனைக்கு. ஆகவே அப்படியான அற்புதமான நந்தி தேவர் உடைய குரு பூஜை இன்று உங்களுக்கு. இன்று உங்களுடைய சாதனையில் அவரை நீங்கள் தியானத்திற்குள் கொண்டு வாருங்கள். உங்களுடைய சாதனையை பாபாஜிக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்யும் போது இன்று அவருடைய திருப்பாதத்திலும் உங்களுடைய சாதனையை சமர்ப்பணம் செய்து அவருடைய அருளாசியை உங்களுடைய சாதனைக்குள் எடுத்து கொள்ளுங்கள் என்று கேட்கின்றேன். அந்த செய்தியையும் இன்று நாங்கள் முன்வைத்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம்
ஓம் கிரியா
கிரியா பாபாஜி
பாபாஜி
நமோம்.
நமோம்.
ஓம்
ஓம் சிவாய
சிவாய நமஹ.
நமஹ.